السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن الكريم: وَاعْلَمُوا أَنَّ فِيكُمْ رَسُولَ اللَّهِ لَوْ يُطِيعُكُمْ فِي كَثِيرٍ مِّنَ الْأَمْرِ لَعَنِتُّمْ وَلَكِنَّ اللَّهَ حَبَّبَ إِلَيْكُمُ الْإِيمَانَ وَزَيَّنَهُ فِي قُلُوبِكُمْ وَكَرَّهَ إِلَيْكُمُ الْكُفْرَ وَالْفُسُوقَ وَالْعِصْيَانَ أُولَٰئِكَ هُمُ الرَّاشِدُونَ. رَبِّ اشْرَحْ لِي صَدْرِي وَيَسِّرْ لِي أَمْرِي وَاحْلُلْ عُقْدَةً مِّن لِّسَانِي يَفْقَهُوا قَوْلِي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாவும் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலின் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமா. பெரும் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரர்களே, நடந்து கொண்டிருக்கிற இந்த ரஜப் மாதம் இஸ்லாமிய மாதங்களிலே ஒரு முக்கியமான மாதமாகும். இந்த மாதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விண்ணேற்ற பயணம் மியராஜ் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் காரணமாக மற்ற எல்லா மாதங்களை விட இந்த மாதத்திற்கு அதிக முக்கியத்துவம் பெற்ற ஒரு அம்சமாக அது அமைந்துவிட்டது. மியராஜ் என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிகழ்ச்சியின் போது மஸ்ஜிதுல் ஹரம் என்ற காபத்துல்லாவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பைத்துல் முகதஸ் வரையிலும் தரை மார்க்கமாகவும், அதற்கு பிறகு மேராஜ் என்கின்ற அந்த விண்ணேற்றமும், அதன்போது பல நபிமார்களை சந்தித்ததும் அவர்களோடு உறவாடியதும், சுவனத்தையும் நரகத்தையும் கண்டதும், அனைத்திற்கும் மேலாக அல்லாஹ்வை தரிசனம் செய்ததும், அல்லாஹ் அங்கு வழங்கிய அவர்களுக்கு வழங்கிய அந்த தொழுகையை அவர்கள் பெற்றுக்கொண்டு பூமிக்கு திரும்பியதுமான நிகழ்வுகளை உள்ளடக்கியது. அதைத்தான் மேராஜ் என்று சொல்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் இஸ்லாத்தினுடைய பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். அப்போது எந்த கடமையும் முஸ்லிம்களுக்கு இல்லை, தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, ஜக்காத்து கிடையாது. மேராஜுக்கு பிறகுதான் இஸ்லாத்தினுடைய சரியாத்து சட்டங்கள், மூமினுடைய வாழ்க்கை வழிமுறைகள் ஒவ்வொன்றும் படிப்படியாக வரிசைப்படுத்தப்பட்டன. அதில் வரையிலும் அல்லாஹ்வை ஒருவன் என்பதனை ஏற்றுக்கொள்ள வைப்பதிலும், அவனுக்கு இணை வைக்குகின்ற அத்தனை விதமான பொருள்களிலே இருந்து மனிதர்களை ஈடேற்றமடைய செய்வதும் தான் முக்கிய பணியாக இருந்தது. அதற்காக 11 ஆண்டுகள் செலவழித்தார்கள். அந்த 11 ஆண்டுகளும் மிகப்பெரிய துன்பத்திற்கும் மிகப்பெரிய சிரமத்திற்கும் ஆளானார்கள். பாதுகாப்புக்காக வேண்டி இருந்த அபூ தாலிப் அவர்களும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களும் வஃபாத்தான பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள மிகப்பெரும் நெருக்கடிக்கு ஆளானது, மிகப்பெரும் துயரத்திற்கு அவர்கள் ஆளானார்கள், கடுமையான சோதனைகளுக்கு அவர்கள் ஆளானார்கள். மக்காவிலே இருந்த அவருடைய பெரிய தந்தை அபூ லஹப் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த விதத்திலும் நான் பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டேன், அவர்களுக்கு நான் பாதுகாப்பு அளிக்க மாட்டேன், என்னுடைய உதவி எதுவுமே அவருக்கு கிடைக்காது என்று அறிவித்துவிட்ட பின்னால் மக்காவிலே வாழுகிற சூழ்நிலை மிக அதிக நெருக்கடியாகிவிட்ட போது தாயிஃபுக்கு சென்றார்கள். அங்கே ஆதரவு கேட்டார்கள். அந்த மக்களும் புறக்கணித்து விட்டார்கள். கடுமையான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா அவர்களது மனதை வலிமைப்படுத்துவதற்காகவும் அவருடைய மனதிலே உறுதிப்பாட்டை ஏற்படுத்துவதற்காகவும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த சஞ்சலங்களை எல்லாம் அகற்றி புது தெம்பு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் அல்லாஹ் அவர்களை தன்னின் பக்கம் அழைத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் இரவில் இங்கிருந்து ஹரம் ஷரீஃபில் இருந்து பைத்துல் முக்கத்தஸுக்கு சென்று அங்கிருந்து அல்லாஹ்வை தரிசனம் செய்கிற வரையிலும் ஏழு வானங்களை கடந்து போய் வந்தார்கள் என்று சொன்னபோது அறியாமை காலத்திலே உள்ள மக்கள் எந்தவிதமான உபகரணங்களும் இல்லாத காலகட்டம் அது. மனிதன் வேகமாக செல்லக்கூடிய அதிக வேகத்தை உடைய எந்த வாகனங்களோ எந்த ராக்கெட்டுகளோ எந்தவிதமான உபகரணங்களும் இல்லாத காலகட்டத்திலே நான் பைத்துல் முக்கத்தஸுக்கு சென்று அங்கிருந்து விண்ணேற்றம் முடித்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிற போது அதை நம்புகிற சூழல் எப்படி இருந்திருக்கும் என்று நான் பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவு அந்த நிகழ்ச்சி முடிந்த பின்னால் அதிகாலையிலே தன்னுடைய வீட்டிலே இருந்து புறப்படுகிறார்கள். எந்த வீட்டில் அவர்கள் தங்கியிருந்தார்களோ அந்த வீட்டுடைய அந்த உம்முஹானி என்று சொல்கிற அந்த அம்மையார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையை பிடித்து இழுத்து எங்கே போகிறீர்கள் என்று கேட்டபோது சொன்னார்கள், நான் மேராஜுக்கு போய் வந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்லப்போகிறேன் என்று சொன்னார்கள். அப்போது அவர்கள் தடுத்தார்கள், இதை வெளியிலே சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். வெளியிலே சொன்னால் ஏற்கனவே உங்களின் மீது பகையுணர்வு கொண்டிருக்கிற அந்த விரோதிகள் மேலும் உங்களுக்கு மிகப்பெரிய மனக்கஷ்டத்தை கொடுப்பார்கள், நீங்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே இதை வெளியிலே சொல்ல வேண்டாம் என்று துணியை பிடித்து இழுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை நான் சொல்லித்தான் தீர வேண்டும், சொல்லாமல் மறைப்பது எனக்கு கூடாது, நான் சொல்லியே ஆகுவேன் என்று சொல்லி புறப்பட்டு போய் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னபோது எதிர்பார்த்ததின்படியே முஷ்ரிக்குகளும் காபிர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகைப்புக்குரியவராக ஆக்கினார்கள், கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள். இதெல்லாம் சாத்தியமாகுமா, ஒரு இரவில் இப்படி போய் வருவதற்கு சாத்தியமாகுமா என்றெல்லாம் சொல்லி கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள். எந்த அளவுக்கு நிகழ்வு நடந்தது என்று சொன்னால், அப்போது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சிலர்கள், இஸ்லாத்தில் இன்னும் உறுதிப்பாடான நிலையில் இல்லாத சிலர்கள் மீண்டும் தங்களது பழைய மதத்திற்கே போய்விட்டார்கள், முருத்ததாய் போய்விட்டார்கள். இந்த நிகழ்வினை அவர்கள் அடிப்படையாக வைத்து இவர் இப்படி பொய் சொல்கிறார் என்பதாக நினைத்துக் கொண்டு தன்னை பழைய மதத்திற்கே திரும்பிவிட்ட நிகழ்வுகளும் நடந்தன. அதற்கு மேலாக குறைசி குப்பார்கள் பைத்துல் முக்கத்தஸுக்கு போயிருந்தால் அது எப்படி இருந்தது, அவருடைய வடிவமைப்பு எப்படி இருந்தது, எத்தனை தூண்கள் இருந்தன, அந்த பள்ளிவாசல் எப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தது என்றெல்லாம் கேள்வி கேட்டார்கள். அதற்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், இவ்வளவு நடந்திருக்கிறது, அந்த மக்கள் முஸ்லிம்களை தவிர ஈமான் கொண்டவர்களை தவிர வேறு யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, யாரும் அதை நம்பவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் வந்திருக்கிற செய்தியை சஹாபாக்கள் கடுகளவு கூட சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொண்டார்கள், கடுகளவு கூட அதில் அவர்கள் சந்தேகம் கொள்ளவில்லை, முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நான் ஐந்து நேர தொழுகையை வாங்கிவிட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது அதனையும் ஏற்றுக்கொண்டு அந்த நாளில இருந்து இன்று வரையிலும் முஸ்லிம்கள் அதை கடைபிடித்து வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நான் எதையெல்லாம் பார்த்தேன் என்று சொன்னார்களோ அத்தனையுமே நம்பினார்கள், அல்லாஹ்வை சந்தித்தேன் என்று சொன்னார்கள் அதையும் நம்பினார்கள், அல்லாஹோடு நான் உறவாடினேன், அல்லாஹோடு பேசினேன். திருக்குறானிலே சூரத்துல் பக்கரா வருகின்ற அந்த கடைசி வசனங்கள் ரப்பனா லா துஆக்கினா இன் நஸீனா வஅக்தானா என்று சொல்கிற அந்த வசனங்கள் எனக்கு அங்கு வைத்து தான் வழங்கப்பட்டது என்று சொன்னார்கள், அதையும் ஏற்றுக்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னெல்லாம் சொன்னார்களோ அத்தனையுமே ஏற்றுக்கொண்டார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தெருவழியே போய்கொண்டிருக்கிறார்கள். அபூஜாலும் அது போன்று இருக்கக்கூடிய பகைவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து கேட்கிறார்கள், என்ன நேற்று இரவு உங்களுடைய நண்பர் மேராஜுக்கு போய் விட்டதாக வந்து விட்டதாக கதை அழைக்கிறாரே, இங்கிருந்து அவர் பைத்துல் முக்கத்தஸுக்கு சென்றாராம், பைத்துல் முக்கத்தஸுக்கு அன்றைய காலத்தில் செல்வது என்று சொன்னால் ஒரு மாதம் ஆகும் பைத்துல் முக்கத்தஸை சென்று அடைவதற்கு.
ஒரு மாத கால பிரயாண தொலைவு தூரம் இருக்கிற அவ்வளவு பெரிய தூரத்திற்கு ஒரு இரவில் இவர் சென்று விட்டு வந்து விட்டாரா? அல்லாஹ்வை தரிசனம் செய்து விட்டேன், ஏழு வானங்களையும் கடந்து நான் பார்த்து விட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்களே, இதெல்லாம் நம்ப முடியுமா என்று கேட்ட போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்னார்கள், அவர்கள் அப்படி சொல்லி இருந்தால் அதை நான் முழுமையாக நம்புகிறேன் என்று சொன்னார்கள். இவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அவர்கள் மசிந்து விடவில்லை, அதாவது தரம் அதாவது தரமிறங்கி விடவில்லை. முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தால் அது உண்மைதான், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நம்புகிறேன் என்று சொன்னார்கள். இவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், எப்படி அப்பா ஒன்னால் இப்படி நம்ப முடிகிறது, இவர் பொய்யர் என்று இதில் இருந்தே தெரிகிறது அல்லவா என்று கேட்டபோது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதைவிடவும் பெரிய விஷயத்தையும் நான் நம்புகிறேன், அதைவிடவும் பெரிய விஷயத்தையும் நான் நம்புகிறேன். அன்றாடம் ஏழு வாரத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் இரு எனக்கு வகி வருகிறது, இந்தந்த வசனங்களை இன்றைக்கு எனக்கு இறக்கி அருளப்பட்டிருக்கிறது என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுகிற போது அதை நான் நம்பக்கூடியவன், பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்விட்டு வந்தது எப்படி என்னால் நம்பாமல் இருக்க முடியும் என்று கேட்டார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகி இறங்குவதை யார் பார்த்தார்கள்? யாராவது பார்க்க முடியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்போதுதான் வந்துவிட்டு போகிறார்கள் என்று சொன்னார்கள், யாருடைய கண்ணுக்கும் மலக்குகள் தென்பட மாட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதைத்தான் சொல்லிவிட்டு போனார்கள் என்று சொன்னார்கள், அத்தையுமே நம்பினார்கள். அந்த காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய நிலை என்ன இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேராஜ் சம்பந்தமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சிலர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களிலேயே சிலர்களுக்கு இன்னும் அதன் மீது நம்பிக்கை ஏற்படவில்லை. சின்ன சின்ன காரணங்களை வைத்துக் கொண்டு அதை மறுக்கிறார்கள். அப்படி ஒரு நிகழ்வே நடைபெறவில்லை என்று மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறார்கள், நோட்டீஸ் விநியோகம் செய்கிறார்கள். இது என்ன இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இது என்ன, இது அவர்கள் தங்களுடைய ஈமானையே கேள்விக்குறியாக ஆக்குகிற நிலை அல்லவா இது? எவ்வளவு பெரிய அறியாமையில் இருக்கிறார்கள் என்று கொஞ்சமும் கூட சிந்தித்து பார்ப்பதில்லை. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் வந்த விஷயம் எப்போது அவர்கள் சென்றார்கள் என்பதில் பின்னால் வரக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் ஆய்வாளர்கள் அவர்கள் சில கருத்துக்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். எப்போது நிகழ்ந்தது என்பதில் ரஜபு 27 நாள் நிகழ்ந்தது என்பது பெரும்பாலான அறிஞர்களின் கருத்து. மற்றவர்கள் மத்த மாதங்களை சொல்வதுண்டு, மத்த நாட்களை சொல்வதுண்டு. இந்த ஒரு காரணத்தை வைத்து அப்படி ஒன்று நிகழ்வு நடைபெறவில்லை என்று மக்களுக்கு மத்தியில் ஒரு தோற்றத்தை உருவாக்குவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு குழப்பமான நிலை என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடு போனார்கள், உயிரோடு போனார்கள். உடலும் உயிரும் கலந்த அந்த ஜீவ உடலோடு தான் அவர்கள் சென்றார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரங்கள் ஏராளமாக நமக்கு எடுத்து சொல்லப்பட்டுள்ளன. சிலர்கள் கருத்துக்களை சொல்கிற போது அது கனவு என்று சொல்வார்கள். கனவு என்று சொன்னால் இவ்வளவு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பில்லை. கனவுன்னு சொன்னால் எல்லாருமே காவிரிகளை ஏற்றுட்டு போயிருப்பாங்க. கனவு என்பது எப்படி வேண்டுமானாலும் ஒரு மனிதன் பார்க்க முடியும். இங்கு உறங்கிக் கொண்டிருக்கிற மனிதன் அமெரிக்காவில் இருப்பது போன்று கனவு காண முடியாதா? காபத்துல்லாவில் தவாப் செய்வது போன்று கனவு காண முடியாதா? அது சாத்தியம்தான், அது கொண்டும் தடை இல்லை. ரூஹு மட்டும்தான் போனது, உடல் போகவில்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் குரானிலேயே பதில் இருக்கிறது. அல்லாஹு தஆலா ரூஹு மட்டையும் கொண்டு போவதாக இருந்தால் புராக்கு வாகனம் தேவையில்லை. மௌத் ஆகிற போது மனிதனுடைய ரூஹு போகிறது, அதுக்கென்ன வாகனமாக கொண்டு வரப்படுகிறது? ரூஹு போவதற்கு புராக்கு வாகனம் தேவையில்லை. புராக்கு வாகனம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலே மனித உடலோடு தான் அவர்கள் போயிருக்கிறார்கள் என்பதற்கு தெளிவான அத்தாட்சிகளும் ஆதாரங்களும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்றன. இதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் உடலோடு போகவில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹு தான் போனது, அவர்கள் கனவுதான் கண்டார்கள் என்று இன்றும் அறியாமை காலத்திலே பேசிக் கொண்டிருந்த அந்த குஃபார்களை போன்று இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு ஆச்சரியம்! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்விட்டு வந்திருக்கிறார்கள் என்பதற்கு சஹீஹான ஹதீஸ்கள் இருக்கின்றன. அங்கே சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிதரத்தில் முந்தகா வரையிலும் சென்றார்கள் என்ற விஷயத்திற்கும் ஹதீஸ்களும் குரான் ஆயத்துகளும் ஆதாரங்களாக இருக்கின்றன. இவ்வளவு தெளிவாக இருந்த பிறகும் அதை மறுப்பது என்பது ஈமானுக்கு எவ்வளவு பெரிய இடையூறு என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் சஹாபாக்களுடைய ஈமான் எப்படி இருந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று விட்டு வந்த பிறகு என்ன சொன்னார்களோ அத்தனையுமே முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு எந்த கேள்வியும் கேட்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அத்தனையுமே ஏற்றுக்கொண்டார்கள், அப்படித்தான் நடக்கவும் செய்தனர். ஒரு கட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருத்திலே இருக்கிறார்கள், ஆனால் சஹாபாவுடைய கருத்து அதற்கு விரோதமாக இருக்கிறது. அந்த நேரத்திலே சஹாபாக்கள் எண்ணுகிறார்கள், நாம சொல்லக்கூடிய கருத்துக்கு ரசூலுல்லாஹ் வந்துவிட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மனிதர்களுடைய நிலை அப்படித்தான். ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு கருத்தை சொல்லுவோம், அந்த கருத்து எடுபடவில்லை என்று சொன்னால் அதை கொண்டு வருவதற்கு எத்தனை எத்தனை பேச்சுகள் பேச வேண்டுமோ அத்தனையும் பேசுவோம் இல்லையா. அது மாதிரி அந்த அந்த மாதிரி ஒரு நிலை சஹாபாக்கிடத்தில், நாம சொல்ற கருத்துக்கு ரசூலுல்லாஹ் வந்துடணும் அப்படிங்கிற கருத்துல தங்கள் தாங்கள் பேசக்கூடிய அந்த கருத்தை வலிமுடையதாக அவர்கள் ஆக்கி கொண்டு போன போது அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தான், வாலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ். சஹாபாக்களை பார்த்து சொல்கிறான், அறிந்து கொள்ளுங்கள், அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். லவ் யுதீயுக்கும் ஃபீ கதீரின் மினல் அம்ரி, நீங்கள் சொல்லுகிற அநேகமான விஷயங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிபடுவார்கள் என்று சொன்னால், உங்களுடைய கருத்துக்கு அவர்கள் வழிபடுவார்கள் என்று சொன்னால், அனித்தும் நீங்கள் நாசம் அடைந்து விடுவீர்கள், நீங்கள் நஷ்டப்பட்டு போய் விடுவீர்கள். யார் சொல்ற? அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அவர் ரசூல் என்பவர் சாதாரணமான ஆள் கிடையாது, உங்களை மாதிரி ஆள் கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம கருத்துக்கு சல்லல்லாஹு வந்துடணும் ஒத்து வந்துடணும் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா அறிவு யாருக்கு? உங்களுக்கு தான், அவருக்கு அல்ல. ஏன்னா அப்படி சாதாரணமான ஒரு ஆளை நான் உங்களுக்கு ரசூலாக அனுப்பவில்லை. வலாக்கின் அல்லாஹ் அஹப்பப இலைக்கும் ஈமான, என்றாலும் அல்லாஹு தஆலா உங்களது உங்களுக்கு மத்தியிலே ஈமானை பிரியமானதாக ஆக்கியிருக்கிறான், ஈமானை நேசமுடையதாக ஆக்கியிருக்கிறான். வசையனஹு ஃபி குலூபிக்கும், உங்களது கல்புகளில் அந்த ஈமானை அலங்காரமாக ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் சஹாபாக்களை குறித்து, எல்லா வஸ்துவை விட அவர்கள் ஈமானை தான் நேசித்தார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விதமான செல்வங்களை விட அவர்கள் நேசித்தது ஈமானைத்தான். அதற்கு யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. உலகத்திலே அவர்களை ஈன்றெடுத்த சாய் தந்தர்களை விடவும் அவர்கள் அதிகமாக நேசித்தது ஈமானைத்தான். அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான், உங்களது உள்ளத்திலே அவன் அல்லாஹ் உங்களுக்கு அந்த ஈமானை பிரியமானதாக ஆக்கி வைத்தான். வசையனஹூஃபிய குலூபிக்கும், உங்களது கல்புகளிலே அவன் அதனை அழகாக ஆக்கி வைத்தான். மேலும் ஒக்கர்ராக இலைக்கும் உள் குஃபர் அவள் ஃபுசூக் அவள் அசியான், இறை மறுப்பையும் பாவமான காரியங்களையும் தவறான காரியங்களையும் அல்லாஹு தஆலா உங்களது உள்ளங்களிலே வெறுப்பானதாக ஆக்கி வைத்து விட்டான். உலாய்க ஹுமுர் ராஷிதூன், நீங்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். யார சொல்றான்? அல்லாஹு தஆலா சஹாபாக்களை பார்த்து நேரடியாக சொல்கிறார், நீங்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய குழப்பவாதிகள் என்ன சொல்கிறார்கள்? சஹாபாக்கள் நேர்வழி பெறாதவர்கள் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்களை பின்பற்றினால் என்ன செய்ய முடியாது? விமோசனம் பெற முடியாது, நேர்வழி பெற முடியாது. அவர்கள் குழப்பத்திலே இருந்தார்கள், தவறிலே இருந்தார்கள், பலவிதமான குற்ற செயல்களில் ஈடுபட்டு இருந்தார்கள் என்றெல்லாம் அல்லாஹுடைய வார்த்தைக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உலாய்க உமர் ராஷிதுன்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்ல, சஹாபாக்களை நேரடியாக பார்த்து சொல்கிறான், நீங்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்பதாக. அந்த சஹாபாக்களுக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைத்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், முழுமையாக நம்பினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை முழுமையாக நம்பினார்கள். ஒரு சஹாபிக்கு வயிற்றுப்போக்கு இருந்தது, நான் முன்பு சொல்லியிருக்கிறேன், நினைவுபடுத்துவதற்காக சொல்கிறேன். வயிற்றுப்போக்கு இருந்தது, அவர் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்தார், யார் ரசூலுல்லாஹ் வயிற்றுப்போக்காக இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தேன் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. என்று சொன்னால் தேனிலே அல்லாஹு தஆலா ஷிஃபா இருக்கிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். நான்கு பொருள்களிலே ஷிஃபா இருக்கிறது, மருத்துவம் இருக்கிறது, சிகிச்சை நோய்க்குரிய சிகிச்சை இருக்கிறது. அதில் ஒன்று தேன், மற்றொன்று குர்ஆன், அதுபோல ஜம்சம் நீர், அதற்கு அடுத்து மழை நீர். மழை நீர் என்று சொன்னால் விழுவதற்கு முன்னால், பூமியிலே விழுவதற்கு முன்னால் தூய்மையாக கிடைக்கின்ற நீர். இந்த நாளிலும் உடலுக்கு என்ன இருக்கிறது? ஆரோக்கியம் இருக்கிறது, மருத்துவ குணம் இருக்கிறது. தேனிலே மருத்துவ குணம் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தேன் கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த மனிதருக்கு தேன் கொடுக்கப்பட்டது. தேன் கொடுக்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? அந்த வயிற்றுப்போக்கு நிற்க வேண்டுமா இல்லையா? நிற்கவில்லை, அதிகமாக ஆனது. எத்தனை தடவை எத்தனை முறை அதற்கு முன்னால் போய் கொண்டிருந்தது அதை விட அதிகமானது. உடனே ரசூலுல்லாஹ் இடத்திலே பதட்டத்தோடு வந்தார்கள், யார் ரசூலுல்லாஹ், வயிற்றுப்போக்கு நிற்கவில்லை, தேன் கொடுத்த பிறகு இன்னும் கூடுதலாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னபோது செல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் தேனே கொடுங்கள் என்று சொன்னார்கள். திரும்பவும் தேன் கொடுக்கப்பட்டது, முன்பை விட அதிகமாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. யாருக்காவது அதுக்கு மேலே பொறுமை இருக்குமா? ஒரு மருத்துவர்கிட்ட போறா, அவர் ஒரு மருந்து சொல்றாரு அல்லது இது செய்யுங்கன்னு சொல்றாரு, அந்த நோய் குறைவதற்கு பதிலாக அதிகமானால் எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிருவோம் பைத்தியக்காரர். அதான் அது அதிகமாகத்தானே செய்து திரும்ப திரும்ப அதையே சாப்பிட்றேன்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் நம்முடைய நிலை. அந்த சஹாபாக்குடனே அப்படி அல்ல, திரும்ப கொடுக்க சொன்னார்கள், திரும்ப தேனை குடித்தார்கள் அதிகமானது, திரும்பவும் குடிக்க சொன்னாங்க, மூன்றாவது முறையும் அது போல வந்து சொன்னபோது சிலதா தேனே கொடுங்கன்னு சொன்னாங்க. மூன்றாவது முறை தேன் கொடுத்த போது என்ன செய்தது, கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. பெருமானார் சிலதா அழைச்சி சொன்னார்கள், அல்லாஹு தஆலா திருக்குறானிலே தேனிலே சிபா இருக்கிறது என்று சொல்கிறான், அது ஒருபோதும் பொய்யாகாது. அவருடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அத்தனை கெடுதிகளும் அது வெளியிலே கொண்டு வருகின்ற வரையிலும் அது தன்னுடைய வேலையை செய்திருக்கிறது. எனவே நீங்கள் அவசரப்படாமல் இருந்திருக்க வேண்டும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த வார்த்தையின் மீது எவ்வளவு நம்பிக்கை இருந்தது, அந்த சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது மீது எவ்வளவு நம்பிக்கை இருந்தது, முழுமையாக அத்தனையுமே நம்பினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் நம்பினார்கள். இன்றைக்கு முஸ்லிம்களிடத்தில் அப்படிப்பட்ட நிலை இல்லை. ஒன்று இரண்டு விஷயங்களை தவிர மற்ற எல்லா விஷயத்திலும் நம்பிக்கை இழந்தவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் சல்லாஸுடைய அந்த வாழ்க்கை முறைகளையும் அவர்களுடைய சொற்களுடைய விஷயங்களிலே இருக்கிற அந்த தாக்கத்தையும் இன்னும் விளங்காதவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி சல்லாஸு ஒரு படையை அனுப்பி வைத்தார்கள். அபூல் முஹஸன் அஷாரி போன்ற பெரும்பெரும் சஹாபாக்களோடு அனுப்பி வைத்திருந்தார்கள். கொஞ்சம் உணவையும் உணவுக்குரிய பொருட்களையும் கொடுத்து அனுப்பினார்கள். அவங்க போய் திரும்புகிற வரையில் இது அவங்களுக்கு போதும்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. அது இடையிலே தீர்ந்து போய்விட்டது. உடனே அங்க இருக்கக்கூடிய மூத்த சஹாபாக்கள் ஒரு சஹாபி அனுப்பி, நீங்க போய் ரசூலுல்லாஹிடத்தில் சொல்லி உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது, தீர்ந்து போய்விட்டது, ஏதாவது மீண்டும் உணவு இருந்தால் நீங்க வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. இந்த சஹாபி நேராக பள்ளிவாசலுக்கு வந்தார், மதீனாவுடைய பள்ளிவாசலுக்கு வந்தார். வந்து பார்த்தால் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் இறங்கிய ஒரு வசனத்தை, இறை வசனத்தை ஓதி கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு ஓதி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன வசனம் என்று சொன்னால், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அல்லாஹ் ரிஸ்குஹா. எந்த உயிரினமும் இந்த உலகிலே வாழுகிற எந்த உயிரினமும் அல்லாஹு தஆலா அதற்கு ஏற்படுத்திய ரிஸ்கை அடையாமல் அது என்ன செய்யாது, மரணிக்காது. எல்லாத்துக்கும் அதுக்குரிய ரிஸ்க்கு கொண்டு அல்லாஹ் சேர்த்துருவா, அதனுடைய பொறுப்பு அப்படிங்கிற கருத்தை கொண்டு அந்த வசனத்தை இறக்கி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் அந்த வசனத்தை ஓதி கொண்டிருக்கிற போது வந்த சஹாபி பார்த்தார், இப்படி வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான், ரிஸ்க்கு கொடுப்பது அவனுடைய பொறுப்பு என்று சொல்லியிருக்கிறான். அப்ப நம்ம என்ன கால்நடைகளை விடவா நம்ம கேவலமாயிட்டோம் அப்படின்னு சொல்லி எதையுமே ரசூலுல்லாஹிடத்தில் கேட்காமல் திரும்பி போய்விட்டார். போனவர்கள் விசாரித்தார்கள், என்ன விஷயம் என்று விசாரித்தார்கள். அவர் சொன்னார், உங்களுக்கு சேர வேண்டிய ரிஸ்க்கு கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவர்களும் சரி பின்னாடி ஆட்டியாவது ரசூலுல்லாஹ் கொடுத்து அனுப்புவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இவங்களும் இருந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்திற்கு பின்னால் பார்த்தா இரண்டு மனிதர்கள் தட்டு நிறைய சுட நல்ல சுட சுட ரொட்டியையும் இறைச்சியையும் கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்தார்கள். இந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் எண்ணிக்கொண்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு நம்பினாங்க, அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. வயிறார சாப்பிட்டார்கள். எவ்வளவு பேர் சாப்பிட்ட பிறகும் அது குறையாமல் அப்படியே இருந்தது. வந்தவரிடத்தில் சொன்னார்கள், எங்களுக்கு போதுமாகிவிட்டது, பாக்கியை நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொன்னார்கள். வந்தவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எடுத்துட்டு போக வரல, உங்கள்கிட்ட கொடுக்கத்தான் வந்தோம், எங்களுடைய கடமை நீங்கி விட்டது என்று சொல்லி அவர்கள் போய்விட்டார்கள். அதற்கு பிறகு அந்த உணவை அவர்கள் புசித்தார்கள். அதற்கு பிறகு அந்த பயணத்தில் இருந்து திரும்பி வந்தபோது ரசூலுல்லாஹிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் கொடுத்து அனுப்பிய உணவு ரொம்ப பரக்கத்தாக இருந்தது, மட்டிலுமல்ல ரொம்ப உணவு ரொம்ப சுவையாகவும் இருந்தது என்று சொன்னார்கள். செல்லல்லாஹிடம் திருப்பி கேட்டார்கள், நான் எப்போ உணவு கொடுத்து அனுப்பினேன், ஆ கொடுத்து அனுப்பலையே அப்படின்னு சொன்னபோது அந்த சம்பந்தப்பட்ட அந்த சஹாபி என்று சொன்னார், யா ரசூலுல்லாஹ், உங்கள் இடத்துல கேட்பதற்காகத்தான் நான் வந்தேன், ஆனால் இங்கே இந்த வசனத்தை ஓதிக்கொண்டிருந்த போது கால்நடைகளுக்கு உணவளிக்கக்கூடிய பொறுப்பிலே இருக்கிற அல்லாஹ் நமக்கு உணவளிக்க மாட்டானா என்று நினைத்து நான் திரும்பி விட்டேன், ஆனால் அதுபோலவே அல்லாஹ் எங்களுக்கு உணவை தந்தான் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு அனுப்பிய ரிஸ்க்கு தான் அவை என்று சொன்னார்கள். திருக்குறானுடைய வசனங்களின் மீதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையின் மீதும் அவ்வளவு நம்பிக்கை சஹாபாக்களுக்கு இருந்தது. துளி அளவுக்கு கூட கடுகு அளவுக்கு கூட அதில் அவர்களுக்கு சந்தேகம் இருந்ததில்லை. இன்னைக்கு எத்தனை சந்தேகங்களை கிளப்பி விட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் காலம் போனா
இந்த ஜெனரேஷன் முடிந்து அடுத்த ஜெனரேஷன் வருகிற போது மார்க்க கல்வி மார்க்க ஞானம் எல்லாம் குறைந்து விட்ட பின்னால ரசூலுல்லாங்கிற ஒரு மனிதரே இந்த பூமியிலே வாழவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு துணிந்து போய்விடுகிற சமுதாயம் உண்டாகும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு மனுஷன் இருக்கவே இல்லை, அதுக்கு என்ன ஆதாரம், எப்ப வாழ்ந்தாரு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களை குழப்பி விடுகின்ற ஒரு சமுதாயம் கண்டிப்பாக உருவானாலும் உருவாகும். அந்த அளவுக்கு அதிகமான சந்தேகங்களை அதிகமான விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே புகுத்தி உள்ளத்திலே கெடுத்து ஈமானை கெடுக்குகின்ற பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஜின்னிரா என்கின்ற ஒரு பெண்மணி, சஹாபிய பெண்மணி, அடிமையாக இருந்தவர், கடுமையான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் கடுமையான துன்பத்திற்கும் துயரத்துக்கும் ஆளானவர். அந்த ஈமானுடைய பலம், அந்த உறுதி அவருடைய உள்ளத்தில் இருந்த காரணத்தினால அந்த காலத்தில் இருந்த சஹாபாக்கள் யாருமே துன்புறத்தலுக்கும் கொடுமைகளுக்கும் அஞ்சு ஈமானை விட்டுவிடவில்லை. கடுமையாக அடிக்கப்பட்டார்கள். அடித்து அந்த அடித்து அடியினுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய கண்ணையும் குருடாக்கி விட்டது, இரண்டு கண்களும் குருடாகி போய்விட்டன. அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த பகைவர்கள் சொல்கிறார்கள், பார்த்தாயா, எங்களுடைய லாத்துசா என்கின்ற அந்த கடவுள்கள் தான் உன்னுடைய கண்ணை குருடாகி விட்டன என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி அந்த நேரத்தில், மற்றவங்கெல்லாம் நம்ம பெண்மணிகள் எல்லாம் ஏதாவது நோய் வந்துருச்சுன்னு சொன்னா நீ வந்து வாசல்ல வந்து வேப்பிலையை கட்டு, அதை செய்ய இதை செய்யும் சொன்ன உடனே செஞ்சிருவோம், அது மார்க்கத்தில் நமக்கு ஆகுமானதா ஆகாதா என்றெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. உங்க வீட்டில் வந்து ஆத்தா வந்திருக்கு அம்மா வந்திருக்குன்னு சொன்ன உடனே மற்றவர்கள் எப்படி அதை அனுசரிக்கிறார்களோ அது போலவே முஸ்லிம்களும் அது போலவே செய்கிறார்கள். அது சாதாரணமாக ஏற்படுகிற வருகிற ஒரு நோய் தான், உஷ்ணத்தின் காரணத்தினால உடல மாற்றங்கள் உண்டாகி ஏற்படுகிற நோய் தான் என்பது விஞ்ஞான ரீதியாக மருத்துவ ரீதியாக எத்தனை முறை நிரூபிக்கப்பட்டாலும் அந்த மக்களிடத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு முஸ்லிம் பெண்களிடத்திலும் இருக்கிறது. இதுக்காக என்ன செய்யணும்னு சொன்னா போயிருவாங்க. அந்த அவர்களாலும் சில நேரங்களிலே நம்மின் மீது நம்பிக்கை வைத்து நம்மை தேடி வருகிறார்கள். வயிற்றுப்போக்கு நோய் ஏற்பட்டது என்று சொன்னால் மற்றவர்கள் சொல்கிறார் பள்ளிவாசலுக்கு போங்க அங்க ஓதி பார்த்தா சரியாயிடும் அப்படின்னு சொன்ன உடனே எத்தனை மருத்துவர்கள் எத்தனை மருந்து கொடுத்தாலும் நிற்காத அந்த வயிற்றுப்போக்கு குழந்தைகளுக்கு பள்ளிவாசலுக்கு வந்து ஓதி பார்த்தா நின்று போய் விடுகிறது. பலர்களும் வந்து சொல்கிறார்கள் ஒரு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு எவ்வளவு மருந்து கொடுத்த நிக்கல, ஆனா மசூதியில வந்து ஓதி பார்த்த பிறகு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. நல்லாகும் என்றால் குரானிலே ஷிஃபா இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். நம்ம மக்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஏதாவது நோய் ஏற்படுகிற போது அவர்கள் சொல்கிறார்கள் இங்க ஒரு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கிறது அங்க போய் சுத்தி ஒரு நாலு தடவை சுத்தினா அது குணமாயிரும் சொன்ன உடனே முஸ்லிம் பெண்கள் புர்கா போட்ட பெண்கள் அதை செய்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு அவலம், சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிற அவலம் என்று என்னவென்று சொன்னால் இது போன்றவைகள் தான். எதை யார் கடைபிடிக்க வேண்டுமோ விட்டுவிட்டு மாற்றார்களுடைய நம்பிக்கைகளையும் அவர்களுடைய கலாச்சாரங்களையும் கடைபிடிக்கிற சூழ்நிலை வருகிற போது சோதனைகள் இதுவல்ல, இதற்கு மேலேயும் வரும். ஈமானுக்கு வருகின்ற சோதனைகளை விட மிக மட்டமான சோதனை வேறு ஒன்றும் இல்லை. மனிதனுக்கு என்னென்ன சோதனைகள் ஏற்பட்டாலும் சரி, எல்லா சோதனைகளை விட மோசமான சோதனை எதுவென்று சொன்னால் ஈமானுடைய சோதனை தான். அப்ப அந்த இடத்துல என்னுடைய லாத்துசா தான் கண்ணை பிடுங்கி விட்டன என்று சொன்ன போது அத்தனை எதிரிகளுக்கு மத்தியிலே ஜின்னிரா என்கின்ற அந்த துணிச்சலான அந்த பெண்மணி சஹாபிய பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, உங்க லாத்துசாவுக்கே கண் இல்லை, தன்னை வணங்குபவர்கள் யார் தன்னை வணங்காதவர் யார் என்று அறியக்கூடிய அளவுக்கு உங்களுடைய லாத்துசாவுக்கே பார்வை இல்லை, அப்படிப்பட்ட லாத்துசா என்னுடைய கண்ணை எப்படி பிடுங்கும் என்று சொல்லிவிட்டு கூடுதலாக ஒரு வார்த்தையை சொன்னார்கள், என்னுடைய இரட்சகன் நான் யாரை வணங்குகிறேனோ அந்த இரட்சகன் நிச்சயமாக எனக்கு பார்வையை திருப்பி தருவான் என்று சொன்னார்கள். மறுநாள் அவர்களுக்கு அந்த பார்வை கிடைத்தது, அவருடைய கண் வெளிச்சமானது. எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்திருக்கும் என்று பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய மறையின் மீதும் ரசூலுல்லாஹ்வின் மீதும் அவருடைய நம்பிக்கை எவ்வளவு இருந்திருக்கும் என்று நாம் பார்க்க வேண்டும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது சொல்வார்கள், லா கஸ்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள், என்னுடைய தோழர்களை என்னுடைய சஹாபாக்களை ஏசாதீர்கள் திட்டாதீர்கள், ஃபலவ் அன்னஹதுக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் ஜஹபன், உங்களிலே ஒருவர் உஹது மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் செய்தாலும் சரியே. உஹது மலை எவ்வளவு பெருசு தெரியுமா, மதீனாவை கிட்டத்தட்ட மதீனாவுடைய முக்காவாசி பாகத்தில் சூழ்ந்திருக்கிற ஒரு மலை தொடர் அது, அதை சுட்டி காட்டி அந்த அளவுக்குள்ள அளவுக்கு நீங்கள் தங்கத்தை அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்தாலும்
என்னுடைய தோழர்கள் என்னுடைய சஹாபாக்கள் ஒரு முத்து அளவுக்கு ஒரு ஒரு பிடி இரண்டு கரங்களையும் கொண்ட ஒரு பிடி அளவுக்கோ அல்லது அதை விட பகுதி அளவுக்கோ செலவு செய்ததுக்கு ஈடாகாது. அவங்க இவ்வளவுதான் செலவு செய்திருப்பாங்க. நீங்க ஒரு கோதுமலை அளவுக்கு தங்கத்தை செலவு செய்திருந்தாலும் அது ஈடாகாது. அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய ஈமான் அப்படி இருந்தது. அந்த ஈமானுடைய வலிமைதான், அந்த ஈமானுடைய அந்த பவர் தான் அவர்களுடைய செயல்களை அவ்வளவு உயர்வுபடுத்துகின்றன. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புனிதப்படுத்தப்பட்டவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்சான்று சொல்லப்பட்டவர்கள். அல்லாஹ்வும் திருமறையிலே அவர்களை புகழ்ந்து சொல்லியிருக்கிற வசனங்களை பார்க்கிறோம். அந்த சஹாபாக்கள் இல்லை என்று சொன்னால் தீன் இல்லை. ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்க, எப்படி நோன்பு வச்சாங்க, எப்படி அவங்க வாழ்ந்தாங்கிறது எல்லாம் சொல்லி தந்த சஹாபாக்கள் தான். சஹாபாக்கள் அகற்றி விட்டு நாங்கள் மார்க்கத்தை விளங்கிக் கொள்வோம் என்று சொன்னால் ஒருபோது மார்க்கத்தை விளங்க முடியாது. அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக மிகச்சிறந்த அந்தஸ்திலே அவர்கள் வார்க்கப்பட்டார்கள், வளர்த்தெடுக்கப்பட்டார்கள் என்று நான் பார்க்கிற போது அவர்களிடத்தில் இருந்த அந்த குணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கை, அதுதான் அவர்களை உயர்வுபடுத்தியது. இன்றைக்கு யாராவது ஏதாவது சொன்னா அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லையாமே, இவங்க சொல்றாங்களே வந்து கேட்கிறாங்க வந்து, அப்படியெல்லாம் இல்லையாமே, அந்த மாதிரிலாம் இல்லையாமே. இல்லை ரசூலுல்லாவுக்கு சூரியம் வைக்கப்பட்டது, ரசூலுல்லா அதில் அகப்பட்டிருந்தார்கள், பாதிக்கப்படார்கள் என்று சொல்கிற போது அப்படியெல்லாம் ஒன்று நடக்கலையாமே. அப்ப ஹதீசுகளில் வர்றது பொய்யா, ஹதீசுகளில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் பொய்யா? சஹீஹான ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன நடந்ததோ, என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததோ அத்தனையுமே ஹதீஸுகளே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய ஹதீஸுகளை மறுக்கக்கூடிய நிலைக்கு மனிதர்களை உள்ளாக்கி கொண்டு வந்து விட்டார்கள், தள்ளி விட்டார்கள். குரானுடைய வசனங்களை மறுக்குகின்ற அளவுக்கு மக்களை வெளியாக்கி விட்டார்கள். இனி கொஞ்ச காலத்தில் இவர்கள் என்னெல்லாம் செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை. அல்லாஹ் தான் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லசானு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூமியிலே இருந்து உயர்த்தி மேராஜ் வரையிலும் தன்னுடைய ஸ்தானம் வரையிலும் அவன் கொண்டு வந்து விட்டது ஆச்சரியமான விஷயம் அல்ல. நமக்கு ஆச்சரியமான விஷயம் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், அது ஆச்சரியமான விஷயம் அல்ல. ஆனால் அதையோடும் ஆச்சரியம் நடந்திருக்கிறது. மிஸ்ரிலே இருக்கக்கூடிய சிம்மாசனத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே ஒரு சாதாரண மனிதர், மார்க்கம் தெரிந்திருந்த அல்லாஹ்வை பற்றி அறிந்திருக்கிற ஒரு மனிதர் கண் சிமிட்டுகின்ற நேரத்திலே கொண்டு வந்து வைத்து விட்டார். குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். இதாவது கொஞ்சம் நேரம் ஆச்சு, ஆனா அது அங்கெல்லாம் நேரம் ஆகல. கண்மூடி திறப்பதற்குள்ளாக பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை முன்னால் கொண்டு வந்து ஒரு சாதாரண மனிதரால் கொண்டு வர முடியும் என்று சொன்னால், அத்தனை வல்லமையும் அத்தனை சக்தியும் பெற்றிருக்கிற அல்லாஹ்வால் ரசூலுல்லாஹ்வை தன்னின் பக்கம் அழைத்திருக்க முடியாதா? ஈமான் எங்கே போகிறது? இது முடியாது, அது முடியாது. சில பேர் வந்து சொல்றது, அந்த மரணித்தவர்களுக்கு யாசின் சூரா ஓதி நம்ம துவா செய்கிறோம், குர்ஆன் ஓதி ஹதியா செய்கிறோம், இதெல்லாம் அவங்களுக்கு போய் சேராது, இவர் தான் கொண்டு சேர்த்துருது. எடுத்தோடனே என்ன சொல்றது, அதெல்லாம் சேராதுங்க, அதெல்லாம் செய்யாதீங்க, செய்யறவங்களையும் கெடுக்கிறது. நான் சொல்லுகிறேன், சேராதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன இருக்கு, என்ன உரிமை இருக்கிறது? நாங்கள் சொல்லுகிறோம், சேராது, ஒன்னால் சேர்த்த முடியாது, கொண்டு போய் சேர்த்து நல்லா அவர்களுக்குரிய நன்மைகளை இந்த பூமியிலே வழங்குகிற, மரணித்தவர்களின் மீது அனுப்பப்படுகிற நன்மைகளை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தக்கூடியவன் அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுக்கு அந்த வலிமை இல்லையா? அல்லாஹ்வுக்கு அந்த சக்தி இல்லையா? அந்த ஆற்றல் இல்லையா? அப்ப எங்க முஸ்லீம்களை எங்கே கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக ஈமான் கொள்கிற மனிதன் தான் உண்மையான மூமின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அத்தனை விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனுடைய சாதகபாதங்களை ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அத்தனையுமே ஏற்றுக்கொண்டார்கள் சஹாபாக்கள். பத்ர் யுத்தம் நடந்த பின்னாலே பத்ர் யுத்தத்தினுடைய வீரர்கள் மதீனாவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள். போகின்ற அந்த மதீனாவுடைய எல்லைக்கு போகின்ற போது, அந்த ஊரை நெருங்குகிற போது, அவருடைய சொந்த பந்தங்கள் அத்தனை பேர்களும் இந்த பதிலே கலந்து கொண்ட சஹாபாக்களை வரவேற்பதற்கும் அவர்களிடத்தில் விசாரிப்பதற்குமாக மதீனாவுடைய எல்லையை விட்டு அவர்களை வரவேற்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரவருடைய சொந்த பந்தங்களை பார்த்தபோது, வெளியூருக்கு போயிட்டு வந்த மனிதனை எப்படி வரவேற்பார்களோ, இவர்கள் போருக்கு போய்விட்டு திரும்பி வருகின்ற சஹாபாக்கள், அதில் யாரெல்லாம் உயிரோடு வந்தாங்கன்னு சொல்லும்போது இத்தனை பேர்களுக்கு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்வதில் அத்தனை பேர்களும் தங்களுடைய தோழர்களை அணைத்து முசாபா முலாக்காத்து செய்து வரவேற்றுக் கொண்டிருக்கிற போது ஒரு பெண்மணி வேகமாக ஓடிக்கொண்டு வருகிறார். அவர் சொல்கிறார், என்னுடைய மகன் என்னாச்சு, என்னுடைய மகன் எங்கே, என்னுடைய மகனுக்கு என்ன நிகழ்ந்தது என்று கேட்கிறார். உடனே அந்த ஒரு சஹாபி சொல்கிறார், நீங்க யாரு? இந்த ஹாரிசாவுடைய தாயார் தானே, அப்படி உம்மு ஹாரிசா தானே என்று கேட்கிறார். ஆமா, என்னுடைய மகன் ஹாரிசா அவருடைய தாயார் தான். அப்படியா, உங்க மகன் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மூத்தாயிட்டாரு, ஷஹீத் ஆயிட்டாரு, இறந்து போயிட்டாரு. எப்படி இறந்து போனாரு அது எனக்கு தெரியலன்ட்டார் அவரு. இன்னொரு சஹாபி வந்தார், அவரிடத்திலே கேட்டார், என்னுடைய மகன் என்ன ஆனார், அவர் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டார். எப்படி இறந்து போனார் என்று சொன்னபோது அவர் விளக்கம் சொன்னார், போர் படையிலே கலந்து கொண்ட வீரர்களுக்கும் அந்த அவர்கள் கொண்டு வந்திருக்கிற வாகனங்களுக்கும் தண்ணீர் புகட்டுவதற்காக வேண்டி ஒரு கிணற்றுக்கு பக்கத்திலே இருந்து அவர் தண்ணீரை இறைத்துக் கொண்டிருந்த போது அறியாதனமாக தெரியாதனமாக ஒரு சஹாபியினுடைய அம்பு அங்கிருந்து புறப்பட்டு இவருடைய உடலிலே பட்டு அந்த கிணத்தடியிலேயே அவர் இறந்து போய்விட்டார். ஏதோ அம்பை அவர் பயிற்சி எடுப்பதற்காக வேண்டி அவர் செய்து கொண்டிருந்தார் போல் தெரிகிறது. அது அவருடைய மேனிலே பட்டு விட்டு அவர் இறந்து போய்விட்டார். இதை கேட்ட உடனே இந்த தாயாருக்கு மிகப்பெரிய சங்கடம் ஏற்பட்டது. போரிலே இறந்து போய் சகிதாகி இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும், போரிலே வெட்டுப்பட்டு இறந்து போயிருந்தால் சகிதுடைய ஸ்தானம் கிடைத்திருக்கும், எவ்வளவு பாக்கியம் பெற்றவளாக நான் ஆயிருப்பேன், ஆனால் எனக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டதே என்று சொல்லிவிட்டு எங்கே ரசூலுல்லா, ரசூலுல்லா எங்கே என்று சொல்லி கேட்டுக்கொண்டு வருகிறார். அங்கே இருக்கப்பவர்கள் ரசூலுல்லா இஸ்லாம் சூழ்ந்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லா இஸ்லாம் நெருக்கமாக நின்று இந்த பெண்மணி அத்தனை கூட்டத்திலே தன்னை விலக்கிக் கொண்டு, அதாவது மற்றவர்களெல்லாம் விலக்கிக் கொண்டு நேராக ரசூலுல்லா இடத்திலே வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லா, என்னுடைய மகன் என்ன ஆனார், என்னுடைய மகன் இறந்து போய்விட்டார், போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இறந்து போய்விட்டார் என்று தோழர்கள் சொன்னார்கள். ஆனால் அவர் சொர்க்கத்திலே இருக்கிறாரா, சொர்க்கத்திற்கு போயிருக்கிறாரா இல்லையா என்று நீங்கள் சொல்லுங்க. அவருக்கு சொர்க்கத்துக்கு போயிருக்கிறார் என்று சொன்னால் நான் அமைதி அடைவேன், நான் சந்தோஷப்படுவேன். அது அல்லாமல் அவருடைய நிலைமை வேறு விதமாக இருந்திருந்தால் நான் அழுது புலம்பி என்னுடைய அந்த வேதனை நான் தீர்த்தேன் என்று சொன்னபோது பெருமானார் சொல்லாவின் சொன்னார்கள், கவலைப்படாதீர்கள் உம்மு ஹாரிசாவே, உங்களது மகன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே, உயர்ந்த சொர்க்கத்திலே இருக்கிறார் என்று சொன்னார்கள். பெருமானார் சல்லல்லாஹு சொல்கிறார்கள், உங்களுடைய மகன் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே இருக்கிறார் என்று சொன்னபோது அந்த பெண்மணி சந்தோஷப்பட்டவராக, ஆஹா, என் மகன் சொர்க்கத்திலே இருக்கிறாரா, அது எனக்கு போதும் என்று சொல்லி போய் திரும்பி போனார். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதருடைய மரணத்திற்கு பிறகு அவர் எங்கிருக்கிறார் என்று சொன்னபோது அத்தனையும் அப்படியே ஏற்றுக்கொண்டார் அந்த பெண்மணி. இன்றைக்கு என்ன நம்முடைய நிலைமை சிந்தித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எத்தனையோ விஷயங்களை சொல்கிறார்கள், அதற்கெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு வந்து மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அதை நாம வந்து அவங்க சொல்றதும் சரிதான் என்று நம்புகிறோம் என்று சொன்னால் நாம் எந்த நிலையில் இருக்கும் என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் ஹிதாயத்தை எத்தனை முஸ்லிம்களுக்கு வழங்க வேண்டும், யாரெல்லாம் இப்படி தடம் புரண்டு போய்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் நேர்வழியை காட்டி சத்தியத்தை விளங்குகிற, சத்தியத்தை புரிந்து கொள்கிற தன்மை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல்